அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழ் ஓசையின் உலக செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன், விமல் சுக்கநாதன் ஆகியோர். பாகிஸ்தானில் பாகிஸ்தானிய தலிபான்களோடு நடத்தப்படவிருந்த பூர்வாங்க பேச்சுக்களில் கலந்து கொள்ள அரசாங்க தரப்பிலிருந்து எவருமே வராததையிட்டு தலிபான்கள் கடுமையாக ஆத்திரம் தெரிவித்திருக்கிறார்கள். விஷயங்களை தாமதிக்கும் அரசாங்கத்தின் தந்திரம் இது என்று தலிபான் பிரதிநிதி ஒருவர் குற்றம் சாட்டியதோடு, இனிமேல் எதுவுமே நடக்கலாம் என்றும் எச்சரித்திருக்கிறார். தலிபான் தூதுக்குழுவினர் இப்போது தலைநகர் இஸ்லாமாபாத்தை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள். அரசுடன் பேசப்போகும் தலிபான் தூதுக்குழுவில் யார் யாரெல்லாம் உறுப்புரிமை வகிக்கிறார்கள் என்று அரசு தரப்பினர் முதலில் கேட்டிருந்தார்கள். ஷரியா சட்டம் நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும், தலிபான் கைதிகள் அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றும் தலிபான்கள் வற்புறுத்தி வருவதால் இந்த சமரச பேச்சுக்களின் எதிர்காலம் பற்றி ஐயுறவு நிலவுவதாக நிருபர்கள் கூறியிருக்கிறார்கள்.
ருவாண்டாவில் 1994 இடம்பெற்ற இனப்படுகொலையில் ஈடுபட்டிருந்தார் எனும் குற்றச்சாட்டு தொடர்பில் அந்நாட்டின் முன்னாள் புலனாய்வு அதிகாரி ஒருவர் மீதான வழக்கு விசாரணை பாரிஸில் தொடங்கியுள்ளது. ஆனால் தம் மீது வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை பாஸ்கல் செம்பி காங்வா எனும் அந்த முன்னாள் அதிகாரி மறுக்கின்றார். இதனிடையே இந்த வழக்கு விசாரணை தொடங்கியுள்ளது ஒரு நல்ல விஷயம் என்றாலும், இதற்காக ருவாண்டா 20 காத்திருக்க வேண்டியிருந்தது என்று அந்த நீதி அமைச்சர் ஜான்ஸ்டன் புசிங்கே தெரிவித்துள்ளார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
சீனாவின் நஞ்சின் நகரில் 1930 ஆயிரக்கணக்கான சீன மக்கள் ஜப்பானிய துருப்புகளினால் கொன்று குவிக்கப்பட்டார்கள் என்ற செய்தியில் உண்மை எதுவுமே இல்லை என்று ஜப்பானின் தேசிய ஒலிபரப்பு நிலையமான NHKயின் மூத்த அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டிருக்கிறார். புகழ்பூத்த நாவலாசிரியராகவும் வலதுசாரி தேசியவாதியாகவும் திகழும் நோய்கே ஹயக்குட்டா என்ற இந்த அதிகாரி மேலும் கருத்து வெளியிடும்போது, இந்த கருத்துக்கள் எல்லாம் சீனாவில் வரும் பிரச்சாரங்கள் தான் என்றும், ஜப்பானிய சீன நெருக்கடியின் போது இருதரப்பிலுமே கொடுமையான சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கின்றன என்றும் விவரித்தார்.
மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் தலைவர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக பில் கேட்ஸ் அறிவித்துள்ளார். எனினும் அவர் உருவாக்கிய அந்த மென்பொருள் நிறுவனத்தில் தொழில்நுட்ப ஆலோசகர் என்னும் பதவியை அவர் ஏற்கின்றார். இதையடுத்து அந்த நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக நாதல்ல சத்யா நியமிக்கப்பட்டுள்ளார்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும், bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
உக்ரைன் அரசியல் நெருக்கடிக்கு விரைவில் தீர்வு காணப்படாவிட்டால் உக்ரைன் மீது ஏற்றுமதி தடை மேற்கொள்ளப்படும் என்று உக்ரைன் அரசுக்கு அச்சுறுத்தல் விடுக்க வேண்டும் என ஜெர்மன் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்தமை தொடர்பாக உக்ரைனில் உள்ள ஜெர்மன் தூதருக்கு உக்ரைன் வெளியுறவு அமைச்சு அழைப்பாணை அனுப்பியிருக்கிறது. ஆத்திரமூட்டும் கருத்துக்களை இனிமேல் தவிர்க்கும்படி ஜெர்மனி வலியுறுத்தப்பட்டதாக உக்ரைன் அரசாங்கத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார்.
தாய்லாந்திலிருந்து 1 மில்லியன் டன்களுக்கும் அதிகமான அளவுக்கு அரிசியை வாங்க செய்து கொண்ட ஒரு ஒப்பந்தத்தை சீனா ரத்து செய்துவிட்டது. அரச அதிகாரிகள் விவசாயிகளிடமிருந்து சர்ச்சைக்குரிய வகையில் அரிசியை வாங்குவது தொடர்பிலான ஒரு விசாரணை நடைபெற்று வருவதாலேயே இந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. சீனா தாய்லாந்திலிருந்து 7 மில்லியன் டன்களுக்கும் அதிகமான அளவுக்கு அரிசியை வாங்கும் நடவடிக்கையின் முதல் படியாக ரத்து செய்யப்பட்ட இந்த ஒப்பந்தம் பார்க்கப்பட்டது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
சவுதி அரேபியாவின் மதக்காப்பு போலீஸ் படையில் தீவிரவாதிகள் சிலர் இருக்கிறார்கள் என்றும், இவர்கள் படையிலிருந்து அகற்றப்பட வேண்டியவர்கள் என்றும் மதக்காப்பு போலீஸ் தலைமை அதிகாரி கூறியிருக்கிறார். அதிகாரி ஷேக் அப்துல் கதீப் அல் ஷேக்கை மேற்கோள் காட்டி சவுதி பத்திரிகை ஒன்று இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. சவுதி அரேபியாவில் கிளர்ச்சி ஒன்றை உருவாக்க இந்த தீவிரவாத போலீசார் முற்படுகிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டதாக பத்திரிகை எழுதியிருக்கிறது.
அமெரிக்காவின் லூசியானா மாகாணத்தில் கொலை குற்றத்திற்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள ஒருவரின் தண்டனை நிறைவேற்றத்தை நீதிபதி ஒருவர் நிறுத்தி வைத்துள்ளார். கிறிஸ்டோபர் செப்புலோவா நாளை மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு இருந்தது. அவரது தண்டனை நிறைவேற்றம் இப்பொழுது 90 நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் ஒஹையோ மாகாணத்தில் புதிய மருந்து கலவையை பயன்படுத்தி ஊசி மூலம் ஒரு மருந்தை செலுத்தி ஒரு கைதிக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுவது அவர் உடல் துடிதுடிக்க இறந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.